உடலங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம். அப்பா தொழுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனுடைய குமாரனை உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் சோதரிக்கிறோம். தேவாவி அனுபவரே, எங்களுக்கு போதிக்கிறவரே, எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய அவியானவரே, எவரே இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ சித்தம் நிறைவேற கருவதாங்க. இயேசுவின் நாமத்தில் வடிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய செய்திகளை கடந்து செல்வோம். எங்களுடைய கூட திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதுகிற லட்சிய நூல் 20வது அதிகாரம், அதில் ஒன்றிலிருந்து 16 வரை கொஞ்சம் சீக்கிரமே நாம் டபுள் டைம் பிரஷர் ஆல்வேஸ். ஆகவே தயவு செய்து கொஞ்சம் பெரிய நாம் செல்வோம். மற்ற 20வது அதிகாரம் ஒன்றிலிருந்து 16 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி செல்வம்?
பரலோ ராஜ்யம் வீட்டேஜமான ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6-9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் உஷ்ணத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகிக்க எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி உத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னிடவை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம்.
Denn das Himmelreich gleicht einem Hausherrn, der früh am Morgen ausging, um Arbeiter für seinen Weinberg einzustellen. Und als er mit den Arbeitern einig wurde über seinen Silbergroschen als Tageslohn, sandte er sie in seinen Weinberg. Und er ging aus um die dritte Stunde und sah andere müßig auf dem Markt stehen und sprach zu ihnen, geht auch hin in den Weinberg, ich will euch geben, was recht ist. Und sie gingen hin. Abermals ging er aus um die sechste und um die neunte Stunde und tat dasselbe. Um die elfte Stunde aber ging er aus und fand andere und sprach zu ihnen, was steht hier den ganzen Tag müßig da? Sie sprachen zu ihm, es hat uns niemand eingestellt. Er sprach zu ihnen, geht ihr auch hin in den Weinberg. Als es nun Abend wurde, sprach der Herr des Weinbergs zu seinem Verwalter, ruf die Arbeiter und gib ihnen den Lohn und fang an bei den Letzten bis zu den Ersten. Da kamen die, um die elfte Stunde eingestellt waren, und jeder empfing seine Silbergroschen. Als aber die Ersten kamen, meinten sie, sie würden mehr empfangen, und auch sie empfingen ein jeder seinen Silbergroschen. Und als sie den empfingen, murrten sie gegen den Hausherrn und sprachen, diese Letzten haben nur eine Stunde gearbeitet, doch du hast sie uns gleichgestellt, die wir des Tages Last und Hitze getragen haben. Er antwortete aber und sagte zu einem von ihnen, mein Freund, ich tue dir nicht Unrecht. Bist du nicht mit mir einig geworden über einen Silbergroschen? Nimm, was dein ist und geh. Ich will aber diesen Letzten dasselbe geben wie dir.
So, in der Matthäus 19. Adhikaratin, கடைசி வசன 30வது வசனத்திற்கு பார்ப்பீங்களாக இருந்தால், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று இயேசு சொல்றார். அதே போல இந்த உபமை நீங்க அதை வாசிக்கிற 16 வசனத்துல இந்த உபமை முடித்து ஆண்டவர் சொல்லும் பொழுதும் 20:16 வசனத்திலும் அதே சேம் வேட்டை இயேசுக்கு பாவிக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ 19:30 வசனத்திலும் 20:16 வசனத்திலும் இயேசு கிறிஸ்து அது ஒரே வார்த்தையை பாவிக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Wir können sogar im Kapitel 19 im letzten Vers und zwar 30 da können wir sehen wo Jesus dieselben Worte wie beim Kapitel 20, Vers 14, wenn es uns war. Er sagte im Kapitel 19:30, aber viele, die die Ersten sind, werden die Letzten sein und die Letzten werden die Ersten sein. Diese ähnlichen Worte, beziehungsweise dieselben Worte, findet man auch im Kapitel 20, auf Vers 14 wieder.
Das சொல்லும்போது, தயவுசெய்து அந்த வசனங்களை கொஞ்சம் தட்டி பாருங்க. அந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் முக்கியமானது. மனுஷன் அப்பத்தால மாத்திரமல்ல, தேவனோட வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார், மீன் வாழுவார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. நாம் வாழுவதற்காக தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இவைகளின்படி செய்கிறவன் இவைகளால் பிழைப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தைகளின்படி வாழுகிறவன் இந்த வார்த்தைகளாலே வாழுவார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்.
So wenn ich euch sage, dann überprüft das auch bitte in der Bibel, denn Jesus sagt, der Mensch lebt nicht nur von Brot allein, sondern von jedem einzelnen Wort, das von Gott ausgeht, beziehungsweise was die Worte der Bibel uns sagen. Denn die Bibel, die lehrt uns, damit wir leben, und zwar auf dem richtigen Weg.
So வாசிக்கப்பட்ட இந்த உபமை ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் விளங்கப்படுத்துவதற்காக விவரிப்பதற்காக ஆண்டவர் இந்த உபமையை சொல்லியிருக்கிறார்.
Dieses Gleichnis, das erzählt uns Jesus an dieser Stelle, damit wir etwas Wichtiges begreifen.
ஆண்டவர் சொல்ல வந்த சத்தியம் பார்த்து என்னவென்றால், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் ஆவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. இதைத்தான் இந்த 30 வசனத்திலும் 16 வசனத்திலும் அர்த்தரித்த கீவேர்ட் ஆஃப் திஸ் பாரபிள், இந்த உண்மையின் திறவுகோல் வசனம் அதுதான்.
So diese Schlüsselwörter, die Jesus uns übermitteln will, sind, dass die Letzten die Ersten sein werden und die Ersten die Letzten sein werden. Das ist die Kernaussage dieser beiden oder dieses Gleichnisses.
ஒருவன் போதித்தால் அவன் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது.
Die Bibel sagt, wenn jemand predigt, dann soll er den Bibel der Bibel gerecht, den Worten gerecht predigen.
So எவர் போதித்தாலும் அது வேத வாக்கியங்களின்படி இருக்க வேண்டும். வேதமே நம்முடைய போதனை, வேதமே நமக்கு வெளிச்சம், வேதமே நமக்கு சத்தியமாகும்.
Egal wer predigt oder was predigt, es muss anlehnt zu der Bibel sein. Es muss der Bibel oder der Worte der Bibel entsprechen.
So 16:20 இயேசு சொல்லும் பொழுது இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்படியானால் அழைக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் ஒரு தெரிந்தெடுப்பு இருக்குது என்பது நம்ம விளங்கிக் கொள்வார்.
So in Kapitel 20, Vers 16, da sagt Jesus klipp und klar, so werden die Letzten die Ersten und die Ersten die Letzten sein. Und nochmal zusätzlich dazu sagt Jesus auch in Matthäus an einer Stelle, dass viele berufen sind, doch nur wenige erwählt worden sind. Das heißt, davon geht heraus, dass viele zwar berufen sind, aber auch unter den Berufenen gibt es eine besondere Erwählung.
நாம் எல்லோரும் நான் சொல்றது தயவு நல்லா விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க. நான் என்ன பேசணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசுறேன். காட் நோஸ் எவ்ரிதிங். நான் சொல்றேன் கவனி, நான் ஒரு கெஸ்ட் பிரீச்சர் இல்ல, நல்லா விளையாடுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் எல்லோரையும் தேவனாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவளாக இருக்கிறபடியால் இங்கே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு தெரிந்தெடுப்பு இருக்குது என்ற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
So nach der Bibel Jesus sagt, viele sind berufen, aber nur einige sind erwählt worden. Das bedeutet, wir alle sind zum Beispiel berufen worden, wir sitzen alle hier, aber auch unter uns gibt es besondere Erwählungen, die Gott hat, oder bestimmte Auserwählte.
ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனாலே முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட பலர் தேவன் ராஜ்யத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தில் சென்றடைய நீ பிரயாசப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Denn viele, die berufen worden sind, die sind auf Abwegen geraten, aber es gibt deswegen will uns Jesus auch sagen, wir sollen uns darauf beharren. Und zwar, wenn wir berufen worden sind, sollen wir auch auf dem Weg bleiben, uns als Erwählte für Christus uns da bringen oder als Opfer da bringen und den Weg zu Ende gehen.
So, auch wenn wir alle
Wir sind zwar alle berufen worden, aber der Punkt ist, wir müssen auch dementsprechend leben, wie Jesus es von uns erwartet. Nur dann können wir auch das Himmelreich erreichen. Nur weil wir jetzt bekehrt worden sind und Jesus kennen, müssen wir jetzt nicht nachlässig sein, sondern gerade deshalb müsst ihr noch aufpassen, dass wir nicht auf Abwegen geraten. So, Gott hat uns aus dieser boshaften Welt, aus dieser Generation uns rausgeholt, uns berufen für sein Reich. Und gerade deshalb müssen wir halt aufpassen, dass wir nicht auf Abwegen geraten. Und zwar, wir müssen dieser Berufung wert sein. Wir müssen halt, wir die Berufenen müssen so ein Leben führen, dass Gott erlaubt, uns als erwählte Personen darzustellen.
So in der Uwame, Andover, Jesu, Mudigum, Bode, Ade Solida, Mudigar, Pindenor, Mundanorayum, Mundanor, Pindenorayum, Avargal, Alekapatamakal, Aleka, Tendikundapata, Sira, Ide Solida in der Uwame, Mudigar, Pari.
So Gott, Jesus beendet dieses Gleiches folgendermaßen: So werden die Letzten die Ersten und die Ersten die Letzten sein.
Sollapata, Jesuala, Sollapata in der Uwame in Kerte. சொல்லப்பட்ட இந்த உவமையின் சாராம்சம் சொல்லப்பட்ட இந்த உவமையின் மொத்த கருப்பொருள் என்னவென்றால் முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் That's all.
So die Kernaussage aus diesem ganzen Gleichnis ist folgendes: So werden die Letzten die Ersten sein und die Ersten die Letzten. Das sollte Jesus uns sagen.
பிந்தினோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் முந்தினோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் முந்தி அழைக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பிந்தி அழைக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்
So auch wenn man jetzt früher bekehrt worden ist oder berufen worden ist oder auch mal später berufen worden ist, das macht hier an dieser Stelle nichts aus. Es geht darum, dass wir als Person leben, die Gott unter den Berufenen uns als seine Erwählte sieht. So müssen wir leben.
So ஆண்டவர் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பல உவமைகளை நாம் சொல்லியிருக்கிறது பார்க்க கூடியதாக இருக்கிறது
Damit wir diese Kernaussage, die Letzten werden und die Ersten die Letzten werden, damit wir das verstehen, hat er das hier gesagt.
நானும் நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முதல்ல சொல்லட்டும் எந்த உவமையும் listen to me please இயேசு கிறிஸ்துவால சொல்லப்பட்ட எந்த உபமையும் ஒரு சத்தியத்தை அழுத்துவதற்காகவே அதை ஆழமாக விவரிப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு ஒரு உபமையை சொல்லுவார்
Jedes Gleichnis, das Jesus verwendet hat, damit wollte er uns etwas Wichtiges, eine wichtige Aussage hervorbringen, damit wir das verstehen. Das hat alles was mit dem Reich Gottes zu tun.
Jetzt
können wir uns selbst natürlich eine Frage stellen und uns selber nochmal fragen, warum verwendet Jesus gerne Gleichnisse?
ஒருவர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க இயேசு இதை குறித்து என்ன சொல்றாரு பார்ப்போம் மத்தேயு 13 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன்
மத்தேயு கேபிள் 13 வெர்ஸ் 13
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன்
Darum rede ich zu ihnen in Gleichnissen, denn mit sehenden Augen sehen sie nicht und mit hörenden Ohren hören sie nicht und sie verstehen es nicht. Aus diesem Grund verwendet Jesus Gleichnisse.
இயேசு உபமைகளாலே பேசினார் என்பதற்கு இங்க ஆண்டவர் இயேசு நமக்கு பதில் தந்திருக்கிறார்.
Hier beantwortet Jesus die Frage, wenn wir uns selber fragen, warum Jesus gerne Gleichnisse verwendet und darauf haben wir hier an dieser Stelle die Antwort.
ஆனாலும் அந்த வசனத்தோடு ஆண்டவர் முடிக்கல. கீழே 14 15 நீங்க வாசித்து பாத்தீங்க சொன்னா அதையும் விவரமாக விளக்குகிறார். இதை குறித்து இப்ப நாம பேசும் நமக்கு நேரம் போகும். ஆனால் ஆண்டவர் இயேசு எளிய நடைமுறையில் எளியவர்களும் பாமரர்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக உவமைகளால் பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Also Jesus verwendet auch gerne Gleichnisse, damit er auch den Leuten was vermitteln konnte, die ungebildet waren, die nicht verständnisvoll waren, die etwas nicht so schnell begriffen haben.
உவமைகள் கதைகள் அல்ல. தலபடி உவமை இயேசு கிறிஸ்துவால சொல்லப்பட்ட உவமைகள் கதைகள் அல்ல. உவமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிற சத்தியத்தை ஆழமாக கேட்கிறவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு அடிப்படையாக ஆண்டவர் இயேசு உவமைகளை பேசியிருக்கிறார்.
Gleichnisse sind keine Geschichten, sondern Gleichnisse sind etwas, was den Leuten, die gerne etwas aufrichtig zuhören, genau zuhören, denen etwas vermitteln vermag. Damit verstehen die Leute das einfach viel besser.
அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து உவமைகளினாலே பேசினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Das ist auch eine prophetische Weissagung von David gewesen in Psalm, der sagt nämlich, der Herr hat meinen Mund voller Gleichnisse gegeben.
So, இப்ப நாம செய்திக்குள்ள போக போகிறோம். இங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு அந்த உவமையிலே சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை என்று சொன்னார் தெரியுமா? அந்த 4 வசனத்துக்கு அப்படி இங்க சீக்கிரம் 24 சீக்கிரம்.
நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கும் கூலி கொடுப்பேன் என்றான்.
சரி, எங்க போக சொல்றாரு? நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வேலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன்
என்றார். Da sagt der Weinbergsherr, geht ihr auch hin in den Weinberg, ich will euch geben, was recht ist.
So in der Seidi Talaipu, Nyayamanapadi Kooli Kodupenirpada.
So dieser Titel, also wie man die Überschrift, also dieser Aussage, der heutigen Aussage oder Message oder der Predigt ist, gerechter Lohn, so könnte man das sagen, das wäre der Titel dieser Predigt heute.
Und namak ellarkum therindukollavadu nammude aandavar neethi ulla niyayadhipathi.
Eins müssen wir wissen, unser Herr ist gerecht.
Neethin padi selpadugiravar nammude pachchavadagam illadhu. Neethi endral pachchavadagam illadhu. பக்க சார்பு அற்றது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பக்க சார்பு அற்றவர், பட்ச பாதகம் இல்லாதவர், உண்மையை உண்மைபடி இருக்கிறதை இருக்கிறபடி நீதியாக நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
Unser Herr, unser Gott ist ein gerechter Herr, der ist unparteiisch. Er lehnt sich nicht auf irgendeine Seite, sondern er hält sich nur an das Recht und an die Wahrheit.
So, ஆகவே நியாயமானபடி நீங்கள் வேலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Im Vers sagt Jesus, geht ihr auch hin in den Weinberg, ich will euch geben, was recht ist.
So, எங்க போக சொல்றாரு? திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன்னு சொல்றாரு.
Was sagt er, wohin die hingehen soll? In den Weinberg.
So, திராட்சை தோட்டம் கர்த்தருடைய சபைக்கு ஒப்பாக இருக்கிறது.
Der Weinberg, der gleicht einer Gemeinde.
So, திராட்சை தோட்டம் தேவனுடைய சபைக்கு ஒப்பாக இருக்கிறது.
Der Weinberg, der stellt eine Gemeinde dar.
இப்ப எஜமான் சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் எஜமான் சொல்றாரு, திராட்சை தோட்டத்துக்கு போய் அங்க வேலை செய்யுங்க, சும்மா இருக்க வேண்டாம். ஏற்கனவே சும்மா நின்றவர்களை பார்த்து எஜமா சொல்றார்கள், திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன்.
So der Herr sagt, geht in den Weinberg und geht dort in arbeiten, denn die Leute, die nichts zu tun hatten, die müßig da standen, die hat er schon berufen, in die Gemeinde zu gehen.
ஆகவே ஆண்டவருடைய சபையாகிய திராட்சை தோட்டத்தில் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்கின்ற உண்மையை, இந்த சத்தியத்தை ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Das Ziel von Jesus war, uns in die Gemeinde zu bringen, damit wir auch hier in der Gemeinde arbeiten, also in diesem Weinberg, was die Gemeinde darstellt.
நம்முடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Listen to me. நீங்க உங்க குடும்பத்தில் வேலை செய்யாமல் இருப்பீங்களா? வேலை செய்யாமல் வாழ முடியுமா? வேலை உங்க குடும்பத்தில் வேலை செய்யாம குடும்பத்தை இயக்க முடியுமா? யோசித்து யோசித்து சிந்தித்து எது பெட்டராக இருக்கும், எது நலமாக இருக்கும், எது சுவையாக இருக்கும், எல்லாவற்றையும் யோசித்து சிந்தித்து நாம குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் செய்கிறோம், செய்யாமல் விட்டுவிட்டால் குடும்பம் குடும்பமாக இருக்காது, குடும்பம் இயங்காது என்பது நாம் அறிவோமே.
Nimm doch mal als Beispiel eure Familie. Ihr würdet doch viel, ihr arbeitet doch für eure Familie, damit ihr die Familie ernähren könnt oder zu Hause die Hausarbeiten, egal was ihr macht, ihr arbeitet für die Familie. Genauso ist auch eine Gemeinde. Wir müssen in der Gemeinde arbeiten. Darum hat Jesus uns dahin berufen.
சபை என்கின்றது ஆண்டவர் இயேசுவுடைய குடும்பம் என்பதை நாம் அறிவோமே.
Denn die Gemeinde ist die Familie des Herrn.
இயேசு கிறிஸ்து சபைக்கு குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார்.
Denn er ist der Kopf dieser Familie.
இயேசு கிறிஸ்து தலையாக மாத்திரமல்ல தலைவராகவும் இருக்கிறார்.
Er ist sogar der Anführer dieser Familie.
So Jesus is the commander of the church. சபைக்கு கமாண்டர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
Jesus ist der Anführer unserer Gemeinde.
அவர் நம்ம இயக்குறவராக இருக்கிறார்.
Er bringt uns auf den rechten Weg.
மட்டுமல்ல அவர் இயக்கைக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார்.
Er ist außerhalb unserer Vorstellungsvermögen.
நமக்குள்ளே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார்.
Er agiert durch uns.
மட்டுமல்ல அவர் நம்மை செயல்படுத்த வல்லவராகவும் இருக்கிறார். சும்மா நிக்கிறது என்ன? திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலை
கொடுப்பேன்
என்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ தொழிற்சாலைகள் உண்டு, எத்தனையோ கடைகள் மார்க்கெட், ஆனால் அங்கே நமக்கு ஒருவேளை நமக்கு பொருத்தமான சரியான கூலி கொடுக்காம, ஆனால் ஆனால் கத்தர ஊழியக்காரனாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு நாமத்திலே ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற எந்த ஒரு வேலையாளையும் ஆண்டவர் கூலி கொடுக்காமல் விடப்போறதும் இல்லை. அது மாத்திரமில்ல, சரியாக 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 சத்தியத்தின்படி அவர் நமக்கு கூலி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம்
அல்லேலூயா. Da müssen wir arbeiten, denn ja. Gott ist gerecht. Er wird uns den gerechten Lohn geben. Dafür hat er uns berufen.
தான தர்மங்களுக்கு ஏற்றபடி அவனவன் செய்த ஜபங்கள் உள்ளறையிலும் படி செய்த அனைத்துக்கும் ஏற்ற பதில் ஓ என்னோடு கூட வருதன் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிருக்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது, பொய்யுரியாத தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஸ்தோத்திரம்.
Das vielleicht an unserem Einkommen auf die in dieser Welt wo wir arbeiten, dass an unserem Einkommen irgendetwas fehlen mag. Aber wenn wir im Weinberg des Herrn arbeiten, er sieht alles, was wir für ihn getan haben, was wir ihn geopfert haben, was für gute Taten wir vollbracht haben. Nach all dem wird er uns seinen Lohn, gerechten Lohn mitbringen.
வெளிப்படுத்துற விஷயத்துல சபையில் இருக்கிற ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு என்ன தெரியுமா? என் நாமத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் மை நேம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சபைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். பாருங்க,
Jesus hat auch an eine Gemeinde oder an eine Gemeinde gesagt, ich habe es gesehen, wie du wegen meinem Namen so viel erlitten hast.
என் நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையாமல் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இடைவிடாமல் இடையில விட்டு விடாமல் தொடர்ந்து பலவற்றை சகித்து வெந்து நொந்து இடைவிடாமல் என் நாமத்தின் நிமித்தம் நீ செய்து வருகிற கிரியைகளை ஊழியங்களை நான் அறிந்திருக்கிறேன். சபையில் இருக்கிற மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம், போதகர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை அழைத்து அபிஷேகித்து திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வைத்திருக்கிறேன். நான் உனக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன்
என்றார் ஆண்டவர். Wegen meinem Namen nicht aufgegeben hast, alles Gute vollbracht hast, auch wenn du so viel Leid tragen musstest. Ich hab's gesehen, auch wenn dein Nachbar nicht sieht oder der Pastor das nicht sieht. Gott, der Herr, der sieht alles und er wird dir den gerechten Lohn bringen.
ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய சபையிலே, கர்த்தருடைய சபையிலே பணி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு பக்கிங்காம் பலசில லண்டன் இருக்கிற அம்மா ராணியம்மாட பக்கிங்காம் பலசில வேலை செய்வதற்கே ஒரு தனி மரியாதை. அங்க யூஎஸ்ஏ இருக்கிற வெள்ள மாடிகளை வேலை செய்தா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அங்க சவுதியில இருக்கிற கிங் வீட்டில் வேலை செய்தா அவனுக்கு ஒரு. நான் சொல்றேன் கேளுங்க, தேவனுடைய ஊழியக்காரனாக நீயும் நானும் தேவனுடைய வீட்டில ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், அவனவனுக்குரிய மகிமையும் பலனும் அவர் வரும்பொழுது கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.
Oder diejenigen, die im Weißen Haus arbeiten, die haben vielleicht ein bestimmtes Ansehen und Respekt. Aber ich sage dir, wir arbeiten im Hause des Herrn. Er wird uns den gerechten Lohn, das gerechte Ansehen und alles, was nötige ist, er wird es uns bringen.
நம்மளும் பார்க்க அறிவுள்ளவர்கள் உண்டு உலகத்தில், நம்மிலும் பார்க்க திறமை உள்ளவர்கள் உண்டு, நம்மிலும் பார்க்க பலசாலிகள் உண்டு, நம்மிலும் பார்க்க அனுபவஸ்தர்கள் உண்டு. ஆனாலும் நம்மை சிறுமை உள்ள நம்மை ஆண்டவர் அழைத்து, நீங்கள் சும்மா நிற்பது ஏன், வைடி பேசுவதாய், ஏனுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறாய், ஏன் சும்மா சபைக்கு போ, நான் உனக்கு நியாயமானபடி கூடி கொடுப்பேன் சொல்லியிருக்கிறோம். அவர் நமக்கு சொல்லபடியா, அவர் நமக்கு வேலைப்பட்டபடியா நாம வேலை செய்யறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை
உண்டாகட்டும். Aber Gott hat uns, die Geringsten unter den ganzen Menschen, er hat uns erwählt, uns berufen, in seiner Gemeinde zu arbeiten. Dafür müssen wir den Herrn eigentlich preisen.
ஒருவரும் சும்மா இருக்க கூடாது. நான் கேள்விப்படுற சும்மா என்ற வார்த்தை நம்ம மொழியில் தான் இருக்குன்றான். எங்க போறீங்க? சும்மா போற. ஏன் நீங்க நிக்கிறீங்க? சும்மா நிக்கிறேன். என்ன செய்யறீங்க? சும்மா இருக்கிறேன். இந்த சும்மா, அந்த சும்மா என்ற வார்த்தை பைபிளும் இருக்கு. உனக்கும் ஒரு வேலை போட்டு தரத்துக்கு ரெடி. ஆர் யூ ரெடி டு டு சம்திங் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட், ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட்? கோழைகளாக இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும், பகுத்தறிவு இல்லாதவர்களாக கூட இருந்தாலும், எஜமா சொல்ற கோட்டுமை சேர்ச்சி, நான் உனக்கு நியாயமானபடி கூடி கொடுப்பேன்.
Jesus sagt, er will niemanden, dass irgendeiner nur so auf der Straße steht. Denn wir lesen in diesem Gleichnis, die standen einfach müßig da, nur so da. Die hat der Beruf, in die Gemeinde zu kommen, hier zu arbeiten. Heutzutage kennen wir es auch im alltäglichen Gebrauch. Manche Menschen, wenn ihr die fragt, was macht ihr denn? Ja, ich gehe nur so herum, ich stehe da nur so herum. Genau deswegen, wie Jesus sagt, steht nicht nur so da herum, sondern arbeitet in dieser Gemeinde.
இந்த ஊமையை முடிக்கும் போது எனக்கு ஆண்டவுடைய காரியத்தை பார்த்து ஆரம்பத்தில் இருக்கு, இதை எனக்கு என்ன ஆண்டவரை எப்படி செஞ்சிருக்கிறீங்களே, அதிகாலையில இருந்து வேலைக்கு ஆட்களை அமர்த்தி இருக்கிறார். 3 மணி நேரம் விட காலம் 9 மணி, அதுக்கு முதல்ல ஆட்களை வேலைக்கு அமர்த்திட்டார். 6 மணி, 9 மணி, 11 மணி நேரம், 11 மணி நேரத்துல வந்தவன் ஜஸ்ட் ஒன்லி ஒன்லி ஒன் அவர் இவர் சுபத்தி இந்த காரன். 11 மணி நேரத்துல வந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டவன் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்கிறார். ஆனா அதிகாலை இருந்து வேலை செய்யறவன் அங்க இருக்கிறான். இப்ப சம்பளம் கொடுக்கிற எல்லாருக்கும் 1 பணம் ஆண்டவர் அட்டிஸ்ல விட்டு, இத்தனை மனிதர்கள் வேலை செஞ்சவங்களுக்கு 1 பணம், 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 1 பணம் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு யோசித்து.
Warum, Herr, warum hast du das so gemacht? Denn aus unserer Sicht sieht man da vielleicht eine gewisse Ungerechtigkeit, denn da war einer, der arbeitet schon seit der dritten Stunde, das bedeutet morgens 9 Uhr, da hat er schon angefangen zu arbeiten und dann kam sogar, im späteren Verlauf kommen da noch andere hinzu, aber der letzte, der kam um die 11. Stunde, der arbeitete nur eine einzige Stunde in diesem Weinberg.
Ja.
Und da fragte ich mich, warum, Herr? Und dann hat noch dieser Weinbergsherr denselben Lohn gegeben, wie auch dem, der seit heute Morgen gearbeitet hat. Ja. Deswegen fragte ich mich, warum, Herr, wieso hast du das gemacht? Deswegen.
நீங்களே யோசித்து பாருங்க. அதிகாலையிலிருந்து வேலை செய்யற சிலர், ஒரு சில பேர் பின்னேற 5 மணிக்கு வேலைக்கு போற, 6 மணிக்கு பயம் வேலை முடியுது, 1 மணி தான் வேலை செய்யிருக்க. அதிகாலையிலிருந்து வேலை செய்த பண்ணிட்டு 1 பணம், 5 மணிக்கு வேலை போய் 6 மணிக்கு முடிச்சு 1 மணி தான் பேசுறதுக்கு அவனுக்கு 1 பணம். எல்லோரையும் சமமாக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணம்
கொடுத்திருக்காரு. Also zu der dritten Stunde der heutigen Zeit. Und dann kam einer, der fängt um 17 Uhr an und um 18 Uhr ist Feierabend. Und der hat nur eine Stunde gearbeitet, aber er erhält denselben Lohn wie die anderen auch.
Ich bin schon so, dass ich vorher gesagt habe, Papa, ich habe eine Kohle gut abgegeben. Aber ich bin nicht so, dass ich eine Kohle gut abgegeben habe. Aber ich bin nicht so, dass ich eine Kohle gut abgegeben habe. Aber ich bin அவனுக்கு 1 பணம் கொடுக்கிறபடியால நமக்கு அதிக பணம் கிடைக்கும் என்று இவங்க யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அளவு இவங்களுக்கு 1 பணம் தான் கொடுக்கப்பட்டது. இப்ப இவங்களுக்குள்ள முறுமுறுப்பு ஆரம்பம்.
Jesus ruft jetzt seinen Verwalter und sagt, hör mal, fang bei den Letzten an, der zuletzt gekommen ist, und verteil deren gerechten Lohn sozusagen. Und er fing mit dem Letzten an, der eine Stunde gearbeitet hatte, und er hat denselben Lohn empfangen, wie eigentlich die anderen das auch so geeinigt haben. Aber was machen die? Die sehen von hinten und sagen, also sehen das Ganze und denken sich, okay, der hat dasselbe Geld gekriegt, wie wir uns eigentlich geeinigt haben, also geeinigt haben, aber, und die haben jetzt erwartet, dass sie etwas mehr kriegen. Aber da haben die sich verrechnet und die haben genau denselben Lohn erhalten, wie die anderen auch und wie die das auch eigentlich besprochen hatten, geeinigt hatten.
பகலின் கஷ்டத்தை வெயிலின் உஷ்ணத்தை பாராமல் இத்தனை மணி நேரம் வேலை செய்த எங்களை ஒரு மணி நேரம் வேலை செய்தவனுக்கு சமமாக்குனீரே, இது என்ன நியாயம் என்று ஆரம்பத்தில் அதிகாலையில வந்து வேலை செய்தா மொறு மொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
So die letzten, also beziehungsweise die ersten, die angefangen haben zu arbeiten, ja, die fingen jetzt auf einmal an zu murren. Ja. Und sie haben jetzt quasi einen Aufstand gemacht oder sie haben jetzt gesprochen, hör mal, wir haben die ganze Last und die Hitze getragen, den ganzen Tag über. Ja. Wir erhalten jetzt denselben Lohn wie der, der nur eine Stunde gearbeitet hat.
Ich bin damit gut, ich kenne lieber die Idee nicht. ஒரு மணி நேரம் ஒரு நாள் முழுக்க வேலை செய்யவும் ஒரு மணி நேரம் வேலை செய்யவும் அவங்க எல்லாருக்கும் சமமாக ஒரு சம்பளம் கொடுக்கிறது நியாயமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரதுக்கு வாஸ்தவம் தான் இடம் வருகிறது இல்லையா?
Jetzt kann eine Frage in uns entstehen, wie kann das sein? Ist das Gott gerecht, dass der eine genau denselben Lohn erhält wie die anderen auch, die jedoch länger gearbeitet haben?
நம்ம மனதுல வச்சுக்கோங்க, எதற்காக இந்த உபமை சொல்லப்படுது தெரியுமோ? பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். இதை விளங்கப்படுத்தத்தான் இந்த உபமை. இப்பெல்லாம் விளங்கிக்கொள்ளுங்க, அதிகாலையிலிருந்து வேலைக்கு வந்தவனுக்கும் ஒரு பணம், ஒரு மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் ஒரு பணம், பிந்தினோர் முந்தினோர் ஆனார்கள், முந்தினோர் பிந்தினார்கள். This is the parable of the Bible Jesus has spoken to the people.
Jesus will, dass wir ein Folgendes begreifen, diese Kernaussage dieses Gleichnisses ist, dass die Ersten die Letzten werden und dass die Letzten die Ersten werden und die Ersten die Letzten werden. Das wollte Jesus uns halt dadurch vermitteln.
எஜமான் முதலாவது நாம தெரிஞ்சு கொள்ளணும். எஜமான் நான் முதலே சொன்ன, நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர், அநியாயமாக எதையும் செய்ய மாட்டார். அப்ப அதற்கு அப்படி முறுமுறுத்தவளை பார்த்து ஆண்டவர் எது சொன்ன தெரியுமா? அப்பா உன்ன நான் ஒரு பணத்துக்கு கூலி பேசி நான் உன்னை அழைக்க இல்லையா? இப்ப ஆரம்பத்துக்கு வாசித்தா தெரியும், நேரம் போது அவர் சொல்றாரு, போங்க உங்களுக்கு ஒரு பணம் தருவேன், தோட்டத்துக்கு போங்க, சும்மா நிக்கிறீங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல வேலைக்கு அவர்களை அமர்த்தும் பொழுதே ஒரு பணம் கூலி பேசி கண்ட்ராக்ட் பண்ணித்தான் அனுப்புறார், கண்ட்ராக்ட் சைன் பண்ணித்தான் அனுப்புறார். ஒரு நாளைக்கு வேலை செய்ய ஒரு பணம் தரும், ஆனா வேலை முடிச்சு ஒரு பணத்தை வாங்கின போது இவர்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏனென்றா பிந்தி வந்தவர்களை நீ இப்படி செஞ்சிருக்கிறீர்கள், விளக்கம். ட்ரை டு
அண்டர்ஸ்டாண்ட். Denn Jesus sagt, oder dieser Herr sagt an der Stelle, hör mal, wir haben uns doch auf einen Lohn geeinigt, nicht wahr? Und du hast ja auch Ja gesagt und bist dann, hast es akzeptiert und bist dann arbeiten gegangen. Jetzt kriegst du das.
நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு 15 வருஷமாக இருக்கலாம், நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து திராட்சை தோட்டத்தில் எப்படி வேலை செய்கிறோம்? ஹலோ, ரட்சிக்கப்பட்ட நாளில் நாம் ஒருவேளை சில பேர் நான் பார்த்திருக்கேன், நான் இவரை குறை சொல்லல, கேட்க, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தை நினைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து திராட்சை தோட்டத்தில் நீ எப்படி வேலை செய்தாய், எவ்வளவு வேலை செய்தாய் அங்க பார்த்துட்டே இருக்க. எஜமா சும்மா நின்றா இல்லவா? நீ திராட்சை தோட்டத்துக்கு போன அவனுக்கு கூடி போடி போட சொல்லலவா? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து திராட்சை தோட்டத்திலே எப்படி வேலை செய்தாய், எவ்வளவு வேலை செய்தாய் எஜமா பார்த்துட்டு இருக்க பாரு, என்ன உனக்கு கூலி கொடுக்குறது?
Denn Jesus hat uns in die Gemeinde gebracht, damit wir hier arbeiten für ihn. Denn wir wissen auch, unser Herr ist ein gerechter Herr, er ist nicht ungerecht. Denn er hat uns hier berufen, damit wir hier in dieser Gemeinde arbeiten. Und er sieht auch, wie wir arbeiten und wie viel Leid wir dadurch ertragen müssen oder wie hart es uns auch dadurch trifft. Er sieht alles und dementsprechend gibt er uns auch seinen Lohn.
நம்ம ஆண்டவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன தெரியுமோ? கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள்.
Der Herr Jesus sagt immer folgendes, und zwar der verwendet es immer wieder, der Ohren hat, der soll zuhören.
ஆண்டவருடைய வசனத்தை அப்படியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வளைந்தாலும் முறிந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள்.
So wie gut das hat, derjenige, der die Worte des Herrn einfach so aufnimmt, wie Jesus es uns sagt. Denn auch wenn er sich biegt, er wird niemals zusammenbrechen.
10 வருஷம் 20 வருஷமாக இருக்கலாம், நாம் எப்படி வேலை செய்கிறோம் என்பதை எஜமான் அறிவாரு. ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷமாக இருக்கலாம், ரெண்டு வருஷமாக இருக்கலாம், அப்படிப்பட்ட நபர்களும் திராட்சை தோட்டத்தில் என்ன செய்யறார்கள், எப்படி வேலை செய்கிறார் என்பதை எஜமான் பார்த்துட்டு இருக்கிறார். ஒருவேளை 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 20 வருஷத்துக்கு முதல் ரட்சிக்கப்பட்ட நீ நானும் செய்யாத வேலையையும் செய்யாத காரியங்களையும் பிந்தி வந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்தவர்கள் ஆண்டவருக்கு அதிகம் செய்திருக்கலாம், அதிகம் உழைத்திருக்கலாம், அதிகம் கொடுத்திருக்கலாம், அதிகம் ஜெபித்திருக்கலாம், ஆழமாக அர்ப்பணித்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? அவர் வரும்பொழுது எல்லாம் அப்பட்டமாக பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை
உண்டாகும். Oder der andere 20 Jahre. Es geht nicht darum, sondern es geht darum, wie wir in der Gemeinde arbeiten. Es kann sein, dass derjenige, der vielleicht nur ein Jahr bekehrt worden ist, der vielleicht eine ganz andere Angehensweise hat, der hat vielleicht ganz andere Vorstellungen, will viel mehr hier für die Gemeinde leisten. Das sieht alles der Herr. Deswegen geht es auch hier darum, deswegen sagt auch Jesus hier, die Letzten werden die Ersten sein und die Ersten die Letzten. Es geht nicht darum, wie lange wir da hier arbeiten, sondern mit was für einer Intention und mit was für einem Enthusiasmus wir hier arbeiten. Wie viel wollen wir hier erreichen?
வருஷங்களின் தொகையை வைத்து நாம பாட்டுப்பாடு இருக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களை வைத்து தாளாட்டு போட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. பட் ஹவ் டு நாம் என்ன செய்கிறோம், எங்க இருக்கிறோம், டேக் அபடி சபை திராட்சை தோட்டம் ஒரு சர்வத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. எத்தனை அவயவங்கள், எத்தனை உறுப்புகள், வெளியாலே உள்ளாலே அனைத்தும் 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 இன்று வரை இயங்கிக் கொண்டு இருக்கிறபடியாத்தான் நாம் இயங்குகிறோம் என்பதை மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது.
Folgendes, wir dürfen nicht immer darauf angeben, wie lange wir jetzt schon bekehrt worden sind, ob wir 10 Jahre, 20, 15, was auch immer. Es geht darum, wie viel tun wir für das Reich Gottes, was tun wir alles, um das Reich aufzubauen. Das ist die Intention und das ist die Kernaussage, worauf auch dieses Gleichnis auch aufbaut. Deswegen, das ist auch folgendermaßen, die Gemeinde ist ein Leib. Und ihr seht in unserem Leib, nehmt mal als Beispiel als euer Leib, unser Leib hat so viele Glieder und so viele Organe und innere Funktionen, wir kennen die nicht, aber das alles funktioniert zusammen, die agieren alle zusammen, deswegen funktioniert auch unser Körper so einheitlich. So müsste das auch in der Gemeinde sein, das heißt, alle müssen aneinander arbeiten, zusammenarbeiten und das Reich aufbauen.
வேலை உண்டு, ஊதியம் உண்டு, ஊதியம் உண்டு எஜமான் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லத்தான் நான் இங்க நினைக்கிறேன். அவர் சொன்னபடியா நான் சொல்றேன், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய நாமத்துக்கு
பகுப்பிடும். Körper, wir haben Glieder und diese Glieder haben, jeder hat seine Aufgabe bekommen. Genauso ist es auch in der Gemeinde. Jeder hat eine Aufgabe, jeder sollte eine Aufgabe übernehmen und so die ganze Gemeinde und zwar beziehungsweise das Leib Christi als Funktion das funktionstüchtiges Leib einfach in Gang setzen.
Aber wir trümmern uns in der Wumme Mullamak, Andabri Sulwana, Summa in der Wugale Pati Sundari, Rajat und der Velasi, Ini Summa Yirikar, Summa in der Kalam Pode, it is enough. அது போதும். இப்ப நான் உனக்கு வேலை போடுற திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யப்பா, நீ வேலை செய்தா, நீ உண்மையாக வேலை செய்தா, நீ சரியாக வேலை செய்தா, நான் உனக்கு சரியாக கூடி கொடுப்பேன் எஜமா நமக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆகவே நமக்கு உள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமை. Gott hat uns berufen, denn er hat uns gesagt, wir sollen nicht mehr so rumstehen, wir sollen nicht mehr faul dastehen, nur so rumstehen und nichts tun, sondern er hat uns berufen in die Gemeinde, damit wir hier arbeiten, für sein Reich arbeiten. Und wenn er sieht, wie ehrlich und treu wir zu ihm halten, dann wird er uns auch den gerechten Lohn bringen. So Gott will, dass wir auf irgendeine Art und Weise die Dienste für ihn tun. So Ehre sei dem Herrn.
So, ஒரு கத்தர ஊழியக்காரன் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்றதை குறித்து ஒரு சில குறிப்புகள் நமக்கு இருக்கிற நேரத்துக்கும் காலத்துக்கும் பொருந்தமா என் மனசில் ஆண்டவர் தருகிற உணர்வுகளும் படி பை த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் த ட்ரூத் அபவுட் யூ. என்ன சொல்றதை கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வந்துவிட்ட தேவனுடைய ஊழியர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில குறிப்புகளை வேதத்தில் அநேகங்களை பார்த்தாலும் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தக்க சில குறிப்புகளை சீக்கிரமாக பார்த்து நாம் முடிப்போம்.
Wie sollte ein Diener Gottes, der in dem Weinberg Gottes arbeitet, sein? Also welche Verhalten oder wie er eigentlich vom Beschaffen sein sollte?
அதற்கு முன்பாக ஏன் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் கொஞ்சம் நாம் யோசிக்கிறது நல்லது.
Davor sollten wir uns mal überlegen, warum sollten wir überhaupt Gott Dienste leisten?
ஏனென்றால் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார், எஜமான் தான் சொல்லியிருக்காரு, சும்மன்றவர்களை பார்த்து போய் திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யணும் சொல்லி. ஆகவே நாம சும்மா இருக்கக்கூடாது என்பது தெளிவு. இது சத்தியம், இது உண்மை. This is true and truth.
Gott hat ja diejenigen berufen, die nichts zu tun hatten, die nur so rumstanden und müßig da standen. So, genau, also wir müssen erstmal, dadurch ist klar, dass wir halt nicht einfach nur so rumsitzen müssen, sondern irgendetwas machen müssen.
So, aber unnayum ennayum rakshitta aandavar, unnayum enne alaithu abhishekitta aandavar ejamada gurupa naam ellarum vela seiya vendum endrade aagum.
So, unser, oder das Ziel des Herrn ist, also primäre Ziel ist, er will, dass wir irgendetwas für ihn tun.
ஆகவே வேலை செய்கிற ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
Und als nächstes wollen wir gucken, wie sollten denn die Diener Gottes sein, die in seinem Weinberg arbeiten.
அதற்கு முன்பாக ஏன் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற என்ன அடிப்படையில் ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன்.
Davor möchte ich euch etwas sagen, auf welche Basis wir eigentlich überhaupt Dienste tun sollten.
நான் சொல்ல போகிற இந்த அடிப்படையில் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் ஊழிய சேவாக்களாக இருந்தால் அவர்கள் முடிவு பரியந்தம் தங்கள் ஊழியத்தில் உறுதியாக நின்று அதை செய்து முடிப்பார்கள் என்று சத்தியப்படி சொல்றேன்.
Wenn diejenigen, die berufen sind, um Gott Dienste zu leisten, wenn die nach meinem Ratschlag jetzt folgen, die werden auch bis zuletzt auch standhaft bleiben.
So, ஆண்டவர் ஊழியத்தை எப்படி என்ன அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றால் கேளுங்க கேளுங்க ஆண்டவர்ல நாம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவருடைய ஊழியத்தை நாம செய்யறோம் பாருங்க.
So, deswegen sollten wir Gott Dienste leisten, aufgrund dieser Liebe, die wir zu Gott empfinden.
ஒருவேளை நீங்க என்ன கேளுங்க, பாஸ்டர், why do you do the ministry? நீங்க ஒரு கேக்கல, பாஸ்டர், நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க? ஒரே வார்த்தையில, I love Jesus personally in my life. ஆண்டவர் இயேசுவிலே நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அவர்ல நான் அன்பாயிருக்கிறபடியால், அவர்களிடத்தில் நான் அன்பு கூடுறபடியால் கத்தோட ஊழியத்தை செய்கிறேன், கத்தோட லாபத்துக்கு பயன்படுத்தாது.
Also wenn jemand mich fragt, Pastor, warum machst du denn diese Dienste, dann würde ich sagen, weil ich Jesus persönlich sehr liebe, deswegen mache ich auch seine Dienste.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகள் எல்லாரிலும் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயோ, எனது அன்பாய் இருந்தா என் ஆடுகளை மேய்ப்பாயா. This is the word of Christ. என்னத்தில் அன்பாய் இருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாய். This is the ministry. என்னத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Yes, Lord. என் ஆடுகளை மேய்ப்பாயால். அப்ப ஆண்டவிடத்தில் நாம வைக்கிற தனிப்பட்ட அன்பின் அடிப்படையில நாம ஊழியம் செய்வோமாக இருந்தா சாகும் வரைக்கும் உயிருள்ள வரைக்கும் நம்ம ஊழியத்தை விட்டு நாம விலகவே மாட்டோம். நோ நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள் சார். Try to change your mind according to the word of God.
So Jesus fragt an einer Stelle Petrus, Simon, Sohn des Jona, liebst du mich? Da sagt Petrus, Herr, du weißt das. Und da sagt er folgendermaßen, wenn du mich liebst, so mögest du meine Schafe hüten.
Ja.
Deswegen sollten wir auch, wenn wir Dienste für den Herrn tun, aufgrund dieser Liebe sollten wir für ihn die Dienste tun und nicht aus einem anderen Grund. Denn wer aufgrund dieser Liebe standhaft bleibt, der wird doch bis zuletzt seine Dienste durchführen und auch standhaft bleiben.
1987 ஆண்டு எனக்கு இந்த வார்த்தை வந்து தீர்க்கமா, என்னத்தில் அன்பா இருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பார். இன்றைக்கும் இந்த வசனத்தை சொல்லின 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தேவனுக்கு முன்பாக சொல்றேன், இன்று வரைக்கும் நான் இந்த ஆண்டவனுக்கு தந்த வாக்குத்தத்தை பற்றி ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவரே, நீ இப்படி சொல்லிருக்கு, ஆகவே நான் செய்கிறேன் சொல்ல கேளுங்க. ஆண்டவர்ல வைக்கிற அன்பின் அடிப்படையில் நாம ஊழிய செய்வமாக இருந்தா ஊழியத்தை இடையில கடைசி வரை நாம கைவிடவே மாட்டோம். விட்டுட்டு நாளைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்கும் போது, அல்லது அவருடைய வருகையில, ஏன் நீ ஊழியத்தை விட்ட ஆண்டவரே, அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி எல்லாம் நீயும் நானும் சொல்ல போகிற நொண்டி சாட்டுகளை எஜமான் ஏற்றுக்கொள்வாரோ? கொஞ்சம் சிந்திக்குமா, சிந்திக்க. நான் சொல்ற
வார்த்தைகள், nur aufgrund dieser Liebe, die wir zu Jesus empfinden, sollten wir die Dienste machen und nicht aus einem anderen Grund. Stell dir mal vor, Jesus kommt zurück und fragt dich, warum hast du meine Dienste nicht gemacht oder weshalb hast du aufgehört? Dann können wir nicht irgendwelche Ausreden erfinden und sagen, ja, er war schlecht, der war nicht schlecht, ja, oder die Gemeinde war ja nicht so gut, und wir können nicht auf andere die Schuld schieben, denn Jesus erwartet, die Dienste, die sollten wir aufgrund dieser Liebe zu ihm tun und nicht aufgrund irgendwelcher anderen Dingen, die uns einfach nicht gefallen. Das wäre der falsche Weg.
பிதா நம்மில் அன்பு கூர்ந்து தன் சொந்த குமாரிலேயே நமக்காக தந்தார். இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையே சிறுவிலே தந்தார். அவரில் நான் அன்பு கூர்ந்த சும்மா இருப்பேன், உனக்காக நான் மறித்தேனே, நீ எனக்காக என்ன செய்வேன்?
Der Vater im Himmel, der hat uns so sehr geliebt, dass er seinen eigenen eingeborenen Sohn hergegeben hatte, Und Jesus hat uns so sehr geliebt, dass er sein Leben für uns geopfert hatte.
1987 ஆண்டு சம்மர் காலத்துல அந்த நேரத்தில் சபை ஒன்று இருக்கிறது அக்கியம் எடுத்து கேள்விப்படையில கத்தர் முன்பா சொல்றேன் அது சொல்றது தேவன் அறிவார். 1987 ஆண்டு ஒரு செல்ஃப் மிஷன் நடத்துறாரு. அதுல ரெண்டு மூன்று பேர் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. தமிழாக்கள் தமிழாக்கள் வந்து ஒரு பாட்டு, அது பாடுற பாட்டு என்னென்ன, உனக்காக நான் மறைத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்திலிருந்து சொல்லுவாயா, எனக்கு ஊழியம் செய்ய நீ வருவாய். இந்த வார்த்தை அந்த நாட்களில் எனக்குள்ளே கரிய செய்தபடியாதான். இன்று வரைக்கும் ஆண்டவரை நான் அழைத்த அழைப்பில் எவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருக்கிறேன், ஊழியத்தில் எவ்வளவு வேதனைகளை கடந்திருக்கிறேன். இதை விட்டுலாமட்டு கூட நான் யோசித்த நாட்கள் உண்டு என்று கத்திரிக்கும் நான் சொல்றேன். ஆனால் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கத்திரிக்கும் சொல்வேன், நான் அவர்களை பற்றிக்கு தனிப்பட்ட அன்புதான். என்ன வேதனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், யார் கைவிட்டார், எவர் போனார், அந்த நீடலுக்கு சென்ற ஊழியத்தை நிறைவேற்று.
1987, das waren so die Tage meiner Mission, meiner Bekehrung, und da fand eine folgende Mission statt. Da kamen so zwei Leute hin und das war ein Open Air, so Meeting-mäßig. Da haben zwei Leute auf der Bühne ein Lied gesungen. Das bedeutet folgendermaßen, und zwar: Ich habe für dich dein Leben gegeben, sagt Jesus, und was hast du denn für mich getan? Denn wenn du alles als wertlos betrachtest, was diese Welt dir schenkt, dann würdest du mir aus ganzem Herzen mir folgen. Das war dieses Lied, das ist die Bedeutung dieses Lieds. Und das hat mich halt sehr getroffen. Und seitdem, aus dieser persönlichen Liebe zu Jesus, zu Gott, habe ich diesen Dienst aufgenommen und mache es auch bis heute noch und werde es auch tun. Denn nur durch diese Liebe bin ich standhaft geblieben. Denn manchmal gab es sogar Momente und Zeitpunkte, wo ich mir dachte, nee, ich lasse es einfach alles liegen, ich will das nicht mehr, schaffe das nicht mehr. Aber nur aus einem Grund, und zwar aus der Liebe willen, mache ich diesen Dienst immer noch.
அந்த நாட்களில் எனக்கு எப்படி பிரசங்கப்பட்டது தெரியாது. தமிழ்ல ஒரு பிரசங்கி என்னால பார்க்க முடியல. வேதத்தை கையில வச்சிருக்கேன், அதை சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் இல்லை. இப்ப எப்படி பிரசங்கப்பட்டது தெரியல. ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன், முள்ளேபிடிக்கு அவசாசம் சேர்த்தல, அதையும் சொல்றேன். நான் சொல்றது தேவன் அறிவார். எப்படி பிரசங்கப்பட்டது, 3 நாட்களை உண்ணாம புசியாம ஆண்டோட பாத்துல விழுந்துடுது உபாசம் பண்ணி ஆண்டவர். ஹவு கேன் ஐ பிரீச், எனக்கு தெரியல எப்படி பிரசங்கம். இன்றைக்கு எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை பிரசங்க டிவியில விதம் விதமாக பிரசங்கம். அதனால் 3 நாளாக ஆண்டுக்கு முன்பாக புசியாமல் உண்ணாமல் விழுந்து ஜெவமணி உபாசம் பண்ணி எப்படி பிரசங்கம் பண்ணது எனக்கு சொல்லுதான் ஆண்டவுடைய ஜெவமணி. இப்ப ஆண்டவுக்கு சொல்றேன், அவர் எனக்கு சொல்லி தந்து இப்படி இப்படி பிரசங்கம் பண்ணு. அந்த குறிப்புகளை வச்சுதான் முதலாவது ஒரு நைப்புற ஆண்டு பிரசங்கத்தை ஆண்டு செய்தி பிரசங்கம் பண்ண. இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் அந்த செய்தியில் ஞாபகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
Zu der Zeit, als ich zu meiner ersten Tage, wo ich bekehrt worden bin, da gab es keine tamilischen Prediger oder irgendjemand, der mir über die Bibel was beibringen konnte. Ich stand da quasi alleine. Ich wusste nichts und ich sah dann keinen anderen Ausweg als zu fasten. Ich habe 3 Tage lang ohne zu essen und zu trinken gefastet und Gott darum gebeten, wie kann ich predigen, wie soll ich machen, denn ich habe ein paar Leute mit mir, die muss ich irgendwie mit deinem Wort versorgen, wie soll ich das machen. Und ich habe dann 3 Tage gefastet und Gott gab mir dann folgende Punkte, wie ich zu predigen habe, und nach diesem Punkt tue ich das auch heute noch.
So, ஆகவே ஊழியம் கர்த்தருடைய தோட்டத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரில் வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் ஊழியம் செய்வ அர்ப்பணிப்போமாக இருந்தால் நாம் கடைசி வரைக்கும் வயது முதிர்ந்தால் என்ன, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்களே. ஆகவே வயது முதிர்ந்தாலும் வயசு போனாலும் அதற்கேற்ற பலனை அவர்கள் கொடுத்துட்டே இருப்பார்கள். வயசுக்கேற்ற பலனை ஏன் தெரியுமா, பிகாஸ் தே லவ் யூ. அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் உனக்கு விடுவிப்பேன் என்று 91 ஆங்கில மொழிபெயர்ப்பு தெரியுமா, பிகாஸ் ஹி லவ்ஸ் மீ, அவனில் அன்பாக இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் என்று
ஆண்டவர் சொல்றார். Diejenigen, die im Weinberg des Herrn arbeiten, also in Gemeinde arbeiten, einen Dienst tun für den Herrn Jesus, die sollten diesen Dienst auch nur deswegen tun, weil wir ihn lieben und nicht aus einem anderen Grund. Denn so, nur die Liebe zählt und nur dann können wir auch standhaft bleiben und bis zuletzt, auch wenn wir alt werden, das macht keinen Unterschied. Wir bleiben immer standhaft und Gott wird uns die nötige Kraft dazu geben, es auch weiterhin zu tun.
So, அன்பின் அடிப்படையில் முதலாவது ஆண்டவர் வைக்கிற அன்பின் அடிப்படையில் நம்ம ஊழியம், இரண்டாவது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் அடிப்படையில் நம்ம ஊழியம் செய்யணும்.
So, erstens, die Liebe ist wichtig. Aus der Liebe, aufgrund dieser Liebe müssen wir Dienst tun. Und zweitens der Berufung nach. Wozu hat uns Gott berufen? Dieser Berufung nach müssen wir Dienst tun.
So, முதலாவது நாம் ஆண்டவரால் அன்பு கூறப்படியால் அந்த அடிப்படையில் ஊழியம் செய்கிறோம். இரண்டாவது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் அடிப்படையில் கர்த்தர் ஊழியத்தை செய்கிறோம்.
So, erstmal die Liebe und als zweites die Berufung nach. Aufgrund welcher Berufung mache ich jetzt diesen Dienst?
ஒருவேளை என்ன போல உங்களை ஒரு போதராக அழைத்தால் அந்த ஊழியத்தை செய்யுங்க. எந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன அழைப்பில நாம அழைத்தாலும் அந்த அழைப்பில நாம நிலைத்திருந்து அதை நாம் செய்து முடிக்கணும் பாருங்க.
Wir müssen bis zuletzt in unserer Berufung standhaft bleiben, denn wozu uns Gott berufen hat, da müssen wir standhaft bleiben.
So, இன்றைக்கு அநேகருக்கு தங்களை அழைப்பு என்னன்னு தெரியாது. ஆண்டவர் தங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கான்னு தெரியாது. But they believe in God. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வருஷம் போய்கொண்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், 10 வருஷம் 20 வருஷம். ஆனா இன்னும் நம்மை என்னத்துக்காக அழைத்தார் என்றதை இன்னும் பிடிக்கல. இன்னும் அதற்காக நாம வாரத்தோடு ஆண்டவரத்தில் ஜெபிக்கவும் இல்லை. பட் காலம் கடந்து கொண்டு ஆனா ரட்சிக்கப்பட்ட 2 வருஷம் முழுவதும் தன் அழைப்பு ஆண்டவரத்தில் கேட்டு அவர் உற்சாகமாக உண்மையாக ஆண்டவரத்தில் அன்பு கொண்டு காரியம் நடத்தும் பொழுது முந்தினோர் பிந்தினராயும் பிந்தினோர் முந்தினரோ பாருங்க.
Deswegen sagt das Gleichnis ja auch, die Letzten werden die Ersten sein, die Ersten die Letzten. Denn auch egal, wie lange wir jetzt bekehrt worden sind, wir wissen noch nicht mal, welche Berufung wir haben. Denn das ist das Wichtigste, denn Gott hat uns zu etwas Bestimmtes berufen. Dieser Berufung müssen wir nachgehen. Und aufgrund aufgrund dieser Liebe und als zweitens aufgrund dieser Berufung müssen wir halt im Dienst standhaft sein.
வேதம் சொல்றது அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவுள்.
Denn die Bibel sagt auch, nach unserer Berufung, also wir sollen standhaft in unserer Berufung sein.
So, இன்றைக்கு பலவித ஊழியங்கள் பலவித வடிவங்களில் நடக்கலாம். ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், ஆண்டவர் நம்மை செய்ய சொன்னதை செய்வோம். What is the ministry? What is the meaning of the ministry? ஊழியத்துக்கு அர்த்தம் என்ன? உன்னை கொண்டு ஆண்டவர் என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பதே ஊழியம் பாருங்க.
So, was ist denn Dienst? Was bedeutet das denn? Das, was Gott mit uns vorhat, was mit uns tun will, das ist Dienst.
அவர் பிரசங்கம் பண்றதுக்காக நாம் பிரசங்கம் பண்ண நினைக்கிறது தப்பு. என்ன எதற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? ஒருவேளை என்ன உதவி ஊழியத்துக்காக அழைச்சிருக்கலாம், அல்லது பிலிப்போ போல அல்லது ஸ்தேவானை போல பந்தி விசாரணைக்கும் அழைத்திருக்கலாம். எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் தீக்கதரிசிகளா, எல்லாரும் பிரசங்கிப்பாரா, அல்லது எல்லாரும் வர்ஷிப்பீரா, அல்லது எல்லாரும் மிஷினா, எல்லாராலும் எல்லாம் முடியுமா? ஆகவே நம்மை எதற்காக எந்த அழைப்பில எந்த ஊழியத்தில எந்த பொறுப்புல ஆண்டவர் அழைத்தாரோ அந்த பொறுப்புல அந்த ஊழியத்தில நாம உண்மையாக விருப்பமாக இருந்தால் நமக்கு எஜமான் கூலி தருவேன் சத்தியத்தை படி சொல்றேன்.
Denn wir können jetzt nicht sagen, Gott hat uns mich, oder wir können nicht sagen, wir können unseren Beruf nicht selber raussuchen, und zwar nur weil derjenige predigt, will ich jetzt auch predigen, oder weil der jetzt Worship macht, will ich jetzt auch Worship machen, oder weil er Gitarre spielt, will ich jetzt auch Gitarre. Nein, da, so geht das nicht, denn wir müssen herausfinden, was Gott mit uns vorhat, was seine Berufung ist und nicht, was die anderen machen. Es kann sein, dass vielleicht die einen sollen vielleicht als Assistenten dienen, oder die anderen sollen vielleicht um die Elenden kümmern, um die Armen kümmern. Es gibt so viele verschiedene Dinge. Wir müssen herausfinden, mit Hilfe Gottes, was unsere wahre Berufung ist.
முதலாவது நாம் ஆண்டவன் வைக்கிற அன்பின் அடிப்படையில் ஊழியம் செய்யணும். இரண்டாவது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் அடிப்படையில் ஊழியம் செய்யணும். நம்பர் 3, சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஊழியம் செய்யணும்.
So, als erstes, wir müssen wegen der Liebe zu Gott Dienst machen. Zweitens, unserer Berufung nach. Und drittens, nach der Wahrheit.
நாம் எதை செய்தாலும், எதை பேசினாலும், ஒரு தேவனுடைய மனுஷனோ ஒரு தேவனுடைய மனுஷியோ எதை செய்தாலும் எதை பேசினாலும் அது வேத வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கிறதா, அது வேத வசனங்களுக்கு சரியா இருக்கிறதா என்பதை சிந்திக்க ஒருபோது தவற
மாட்டான் பாருங்க. Das muss der Wahrheit entsprechen, das muss der Bibel entsprechen, den Worten, die Jesus uns gegeben hat.
அதை விட்டுட்டு விகற்பமான வினோதமான ஊழியக்களாக நம்ம மாறிடக்கூடாது. வேத வாக்கியங்களும்படி நாம ஊழியம் செய்யணும். சத்தியத்துக்கு ஏற்றபடி நாம ஊழியம் செய்வோமாக இருந்தால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தை
ஸ்தோத்திரம். Wir würden nicht auf Abwege kommen, wenn wir nach den Worten Gottes predigen oder nach den Worten nach der Wahrheit halten.
So, dann das sind die முடிவுகளை கொண்டு வரதுக்கு இப்ப நான் என்ன அடிப்படையில ஊழியம் செய்யப்பட்டு 3 காரியங்களை குறிப்பிட்டேன். இப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் மனிதனங்களுக்காக பேசலாம். ஆனா நமக்கு இருக்கிறதோ கொஞ்ச நேரம் அதுக்குள்ள நான் சொல்லப்படுது. கத்திரி சித்தமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் சொன்னால், முதலாவது ஒரு ஊழியக்காரன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும்.
So, wie sollte ein Diener Gottes sein? Wir haben jetzt drei Punkte gesehen, auf welche Fundamente, also nach welchen Fundamenten wir die Dienste durchführen sollten, aufgrund der Liebe, Berufung und Wahrheit. Jetzt, wie sollte ein Diener sein? Er sollte schuldlos sein. Ihm darf man nichts vorwerfen können. So.
I say it again. கத்தோட திராட்சத்தோட்டத்தில் வேலை செய்கிற உக்ரானக்காரர் கத்தருடைய சபையில ஊழிய செய்கிற தேவடைய ஊழியர்கள் தேவடைய பிள்ளைகள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும், குற்றம் சாட்டவர்களாகவும் இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டப்படாதவர் ஒரு ஊழியக்காரர் குறித்து வேத சொல்றது அவர் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும்.
Ein Diener Gottes, der sollte, derjenige, der im Weinberg arbeitet, der sollte, dem sollte man nichts vorwerfen können, also nichts etwas Schuldiges anhängen können, sondern derjenige sollte auch nicht anderen irgendetwas vorwerfen oder jemand anderen verurteilen oder schuldig sprechen.
1.
Timotheus, Kapitel 3, Vers 1-2.
கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை
விரும்புகிறான். கண்காணிப்பை விரும்புகிறவன் தான் நல்ல வேலை விரும்புகிறான். அப்படியானால் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஹலோ, கண்காணிப்பை விரும்புகிறவன் தான் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்ப எல்லா வேலைக்கும் ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அப்ப நமக்கு கண்காணிக்கிறதுக்கு சில இருக்க வேண்டியது தேவைதானே? அப்ப சபையில ஆண்டவர் சில கண்காணிப்புகளை வைத்திருக்கிறது அவசியம் தான்.
இது உண்மையான வார்த்தை,
உண்மையான வார்த்தை.
கண்காணியானவன் குற்றம் காட்டப்படாதவனும் ஒரே மனைவிய உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கிரதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும்.
பாருங்க, எட்டு எட்டாம் வசனத்தை பத்தாம் வசனத்தை சீக்கிரம் படி. அதே அதிகாரம் 8:10, 8:9, 10 சீக்கிரம் படி.
அந்தபடியே உதவிக்காரரும்
எல்லாரும் பாருங்க, அந்தபடி இப்ப கண்காணியை குறித்து சொல்லப்படுங்க. இப்ப உதவிக்காரரே சொல்லக்கூடிய படிக்கலத்தில் கண்காணிக்கு தான் அந்த வசனம் பண்ணி சைட்டா போயிடக்கூடாது, சைட் அடிச்சிடக்கூடாது. கண்காணிப்புக்கும் சொல்லப்பட்டிருக்கிற கண்காணியானவனுக்கு எப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்ட குறிப்பில் நம்பர் 1 குற்றம் சாட்டப்படவனா இருக்கும். பிளீஸ் மைண்ட் இட், கீப் யூர் மைண்ட் டீப்லி. கண்காணியான எப்படி இருக்கணும்? முதலாவது குறிப்பு குற்றம் சாட்டப்படுறதுனா இருக்கும். இப்ப உதவிக்காரன் எப்படி இருக்கணும்? வாசி,
உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுவான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும்.
மேலும் இவர்கள் யார்? இவர்கள் உதவிக்காரர்கள். நல்லா விளையாட்டு, யார் இவர்கள்? உதவிக்காரர்கள் சோதிக்கப்படவிடும். என்னதுக்கு? குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க சோதனைகள் நம்முடைய வாழ்வில் வருவது அவசியம்.
In Kapitel 3, wir lesen Vers 1-2, das ist gewisslich wahr, wenn jemand ein Bischofsamt begehrt, der begehrt eine hohe Aufgabe, ein Bischof soll aber untadelig sein, Mann einer einzigen Frau, nüchtern, maßvoll, würdig, gastfrei, geschickt im Lehren, kein Säufer, nicht gewalttätig, sondern gütig, nicht streitsüchtig, nicht geldgierig, einer, der seinem eigenen Haus gut vorsteht. Das sind Dinge, die werden über einen Bischofsamt, das heißt für einen Aufseher, Pastor vielleicht als Bedingung vorgegeben. Aber im Vers 8, da können wir lesen, das sind die ganzen Helfer. Und zwar desgleichen sollen die Diakone ehrbar sein, nicht doppelzüngig, keine Säufer, nicht schändlichen Gewinn suchen. Sie sollen das Geheimnis des Glaubens mit reinem Gewissen bewahren. Und man soll sie zuvor prüfen. Und wenn sie untadelig sind, sollen sie den Dienst versehen.
So. என்ன சொல்லப்படுமாசனத்துல மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்படுவார். அப்படின்னா சோதனைகள் மத்தியில தான் அவர்கள் கடந்து போகப்பட்ட நேரத்திலையும் அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். அப்ப நீயும் நானும் குற்றம் சாட்டப்படாதவர்களை இருக்கிறதுக்கு சில சோதனைகளும் அவசியம் என்பது நமக்கு வெளிச்சமாகும். சோ அதை சொல்லிட்டு சொல்றாரு, குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரர்களாக ஊழிய செய்யலாம். அப்படி இருக்குல்ல பாருங்க, குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவி, அப்ப உதவிக்காரர்கள் கூட குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம மனதில் கொள்ளலாம்.
ஸ்டீவன் ஹேஸ் கன்னது லேசன் தட் சோ தி ஹெல்பர் தி டீன்ஸ்ட் மச்சன் ஆக் தி சோல் எர்ஸ்ட்மால் geprüft werden und wenn sie untadelig sind sollen sie den dienst verrichten können.
இப்ப ஆண்டவர் இயேசுவையும் குற்றம் சாட்டினார், பட் அநியாயமாக குற்றம் சாட்டினார். நீங்க செய்யாத ஒன்றை மற்றவர்கள் செய்ததென்று சொல்லியும் நீங்க சொல்லாதது ஒன்றே மற்றவர்கள் சொன்னதென்று சொல்லியும் அநியாயமாய் குற்றம் சாட்டினால் பதறாதேங்க. உங்களை அழைச்சவர் உயிருள்ளவர், ஆண்டவுடைய பாதத்தில் வையுங்க. சொல்லாததை சொன்னதென்றும் செய்யாததை செய்யதென்றும் அவர்கள் சொல்லுவார்களாக இருந்தால் அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பழி வாங்குறது தேவனுக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்றார் ஆண்டவர்.
Auch Jesus hat man sehr vieles vorgeworfen, dass er falsches getan hat oder etwas getan hat, was er überhaupt nicht getan hat. Und aber auch so, genauso auf derselben Art und Weise können wir auch konfrontiert werden. Deswegen müssen wir da standhaft sein, auch wenn wir diese so welche Bedrängnisse begegnen, müssen wir halt standhaft sein und uns auf Gott vertrauen.
ஒருவேளை ஒரு ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ ஒரு ஊழியக்காரனோ என்னை சேர்த்து சொல்றேன், மற்றவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு அது என்ற வாழ்வில் உண்மையாக இருக்குமாக இருந்தா நான் அதை மூடி மறைக்க கூடாது. பாவத்தை மறைக்கிறமும் வாழ்வடைய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு எடுக்கும்போது. ஒருவேளை மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் என்ற வாழ்வில் உண்மையாக இருக்குமாக இருந்தால் மற்றவர்களுக்கு என்னை நீதிமானாக காட்டிக் கொடுப்பதற்காக நாம வாதிட்டு என்ன வார்த்தை ஜாலம் பண்ணி நம்ம என்ன அப்படி இல்லாத ஆட்கள் மாதிரி நம்ம காட்டி கொடுப்பமாக இருந்தா பாவத்தின் மேல இன்னும் பாவத்தை கூட்டுறவுகளாக நாம் மாறிடும். எஜமா பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாம் அவருக்கு வெளிச்சம்.
Umgekehrte Art und Weise, das heißt, wenn jemand uns irgendwie etwas vorwirft, was getan zu haben, was falsch ist, und wenn wir es wirklich tatsächlich getan haben, dann sollten wir das akzeptieren und nicht wieder in Argumentation uns verwickeln lassen, nur um uns irgendwie als gerechte Menschen oder als Fromme wieder darzustellen. Das heißt, wenn wir Fehler gemacht haben, akzeptiert es und versucht nicht irgendwie diese heile Welt vorzuspielen.
அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பேசட்டுமே, நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன், கடவுள் அதே நேரத்தில் அநியாயமாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்னோட தேவனுடைய பிள்ளையை குற்றம் சாட்டக்கூடாது. The devil is a great accuser. பிசாசு குற்றம் சாட்டுறோம், அந்த சாயம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆகவே தயவு செய்து எவரையும் எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனையோ அல்லது ஒரு தேவனுடைய மனுஷனை மறுச்சியோ தயவு செய்து எவரும் அநியாயமாக குற்றம் சாட்டாதீங்க. அது தேவனுக்கு முன்பாக மிகவும் பார்வரமான ஒரு குற்றமாக.
Ich sage euch auch, gebe euch einen Ratschlag mit, wirft doch niemand etwas vor oder spricht niemand schuldig oder verurteilt niemanden, denn ihr wisst, der Teufel ist derjenige, der immer bei Gott immer über uns oder über seine Kinder immer ständig irgendetwas vorwirft oder irgendetwas auszusetzen hat. Denn diese Art sollten wir nicht übernehmen, sondern wir dürfen niemanden, also unsere Brüder oder Geschwister in der Gemeinde, wir sollten niemanden irgendetwas vorwerfen, was falsch gemacht zu haben, beziehungsweise nicht ungerecht irgendetwas vorwerfen.
Number two.
Als zweites, wie ein Diener sein sollte, er sollte auch das Schlechte bzw. Leid tragen können. Böses oder Leid, Bedrängnisse.
So, 2. Timotheus, sicher படிங்க, 2. Timotheus, 2. அதிகாரம், 24. வசனம். கொஞ்சம் சீக்கிரம்.
2. Timotheus,
2. Timotheus, 2. அதிகாரம், 24. வசனம்.
Kapitel 2, Vers 24.
கர்த்தருடைய ஊழியக்காரன்.
நல்லா பாருங்க, யாரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றீங்களே, நீங்க சிஸ்டர் சிலச்சில கூடாது, இது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் தான், ஊழியக்காரிகளுக்கும் தான். கையாலும் காலாலும் அடிபடுறதுதான் சண்டைன்னு மாத்திரம் நாம நெச்சிடக்கூடாது. வாய் சண்டையும் இருக்கு பாருங்க, போர்க்கப்பல்கள் போல நாம மாறிடக்கூடாது. இந்த விமானம் தாக்கி கப்பல்கள் போல நாம மாறிடக்கூடாது, சண்டை கப்பல்கள் போல நாம மாறிடக்கூடாது. கையாலும் காலாலும் சண்டை பிடிக்காட்டாலும் வாயால சண்டை பிடிக்கிற பாருங்க, காயப்படுத்துறோம் பாருங்க, அது நல்லது. நாம ஒரு ஊழியக்கார் நல்லதா, அதை அந்த ஸ்டாண்டர்ட் விட்டு நாம ஏன் கீழே இறங்குவோம்? ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தகுதி இருக்க தானே வேணும். நம்மளை குறிச்சு தீமையாக்க சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அதுக்குரிய கிருபைக்கு ஆண்டத்துல மண்டாகும். அடுத்த சொல்றேன், சோ கத்தோடு ஊழியக்கார சண்டை பண்ணாதவனாக்கு படி
எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை
சகிக்கிறவனும், தீமையை சகிக்கிறவனாக யார் அந்த நபர்? கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆகவே நம்ம சுத்தி சபையிலேயோ அல்லது வெளியிலேயோ நடக்கிற தீமையான காரியங்களை பார்த்து நாம ஏதோ ஒரு 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 சொல்றது என்ன, ஒரு 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 அன்யூஷுவலாக நம்ம பிஹேவ் பண்ணிடக்கூடாது. இப்ப தீமையை நாம ஏற்றுக்கொள்ளணும் என்று அர்த்தம் இல்லை, தீமையை நாம எப்படி பார்க்கிறோம் அந்த பொல்லாத காரியங்களை, தீமையான காரியங்களை நாம் how we can approach it, நாம் எப்படி அவைகளை அணுகிறோம், that is important. That is the servant of God. அவன் தான் உண்மையான ஊழியக்கார். ஏதா தீமை நடக்குது, நானும் இன்னொரு தீமையை கொண்டு வந்துடக்கூடாது. தவறு நடக்குது, நான் இன்னொரு தவறை கூட்டிடக்கூடாது. சபையில ஒரு தவறு நடந்துட்டா நம்ம நடத்தியான கதையான இன்னொரு சபையை கதையை கதைச்சு நமக்கு தலைக்கு மேல இன்னும் கொண்டுடக்கூடாது. தீமையை சகிக்கிறவனாக இருக்கணும்.
So in Vers 24, da steht, ein Knecht des Herrn aber soll nicht streitsüchtig sein, sondern freundlich gegen jedermann im Lehren geschickt, der Böses ertragen kann. Also da sollten wir das unterstreichen, Böses ertragen. Streitsüchtig bedeutet jetzt auch nicht irgendwie mit Händen und Füßen, denn es gibt auch Menschen, die argumentieren sehr stark und wollen einfach ihr Recht vertreten. Also man verletzt dann gegenseitig mit Worten. Aber an anderer Stelle, dieses Böses ertragen, das bedeutet jetzt nicht, nur wenn es könnte in der Welt sein oder auch in der Gemeinde, dass uns irgendetwas Böses begegnet, oder das sollten wir dann halt ertragen können, beziehungsweise wir sollten jetzt nicht so tun, als wäre das etwas Ungewöhnliches und irgendwie dagegen handeln. Und durch dieses Handeln soll jetzt nicht noch ein Fehler passieren. Das sollten wir vermeiden. Deswegen steht da auch, wir sollen dieses Böse, also das Böse ertragen können. Wie reagieren wir, wenn wir Böses tragen müssen?
தீமையை சகிக்கிறவனா இருக்கும். ஆனா அந்த தீமையில நாம பங்கு போடக்கூடாது, தீய காரியங்களுக்கு நாம உடந்தையாக இருக்கவும் கூடாது.
So wir Diener Gottes, Knechte des Herrn, wir müssen Böses ertragen können, aber wir sollen nicht Teil daran haben oder wir sollen auch keinen Anteil daran haben oder uns irgendwie da nochmal anlehnen, sondern wir sollen es einfach ertragen können, aber keinen Anteil daran haben.
Number 3, oder der wurde ஊழியக்காரர் எப்படி இருக்கட்டும்? Number 3. முதலாவது குற்றம் சாட்டப்படாதவர் இருக்கணும், இரண்டாவது தீமையை சகிக்கிறவர் இருக்கணும், மூணாவது தனக்கடாத காரியங்களில அவன் தலையிட்டுக் கொள்ளாதவனாக இருக்கணும். படிங்க 2 திமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லு. தனக்கடாத காரியங்களில் தலையிடாதவனா
இருக்கணும். Wie sollte ein Diener Gottes sein? Also erstens, wir haben gesehen, ihm sollte man nichts vorwerfen können oder er sollte auch niemand anderen was vorwerfen. Zweitens, er sollte Böses ertragen können. Oder drittens, er sollte sich nicht unnötig in Angelegenheiten sich einmischen, die ihm nichts angehen.
தண்டில சேவம் பண்றதுக்கு சபையில ஊழியர்களுக்கு நாம பெற்றாட்சியம் பண்ணிருக்கோம்.
தண்டில் சேவகம் பண்ணுற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்.
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவன். நமக்கு யாருக்கு சேவகம் பண்ண போகிறோம், யாருக்கு சேவை செய்ய போகிறோம், யாருக்கு ஊழியர் செய்ய போகிறோம்? எஜமானுக்கு. அம்மா ஐயா, நீ ஊழிய செய்யறதுக்கு ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு அழைச்ச ஆண்டவருக்கு என்பதை மறந்துடாத. ஆகவே தண்டில சேவம் பண்ணிட இவன் படிங்க.
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கொடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள,
பிழைப்பு கொடுத்த காரியங்களில், அதாவது தனக்கு அடுத்த காரியங்களில், ஒரு ஊழியன் தனக்கு அடுத்த காரியங்களில் தலையிட்டுக் கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் அழைக்கப்பட்டிருக்கான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கிறது.
So, im Kapitel 2, also 2. Timotheus, Kapitel 2, Vers 4, da steht folgendermaßen geschrieben: Wer in den Krieg zieht, verwickelt sich nicht in Geschäfte des täglichen Lebens, damit er dem gefalle, der ihn angeworben hat. Das bedeutet, Jesus hat uns angeworben, in seiner Gemeinde zu arbeiten. Jetzt sollten wir uns an seinen Dienst halten und nicht in irgendwelchen täglichen Geschäften, die uns nichts angehen, uns da einmischen.
எனக்கு இந்த காரியத்தை குறித்து வாசிச்ச போது நீதிமொழியில் இதுக்கு ஒப்பாக ஒரு வார்த்தை இருக்குது என்று சொல்லி யோசித்து பார்த்து அதை கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? தனக்கடாத காரியங்களில் தலையிட்டு கொள்றவன் தெருவில் போற நாயிர காத பிடிச்சி இருக்கிறவரை
சவாரமாக Diener, der sich nicht in unnötigen Geschäften sich verwickeln lassen soll.
26, நீதிமொழி 26.
Über den steht auch in der Sprüche geschrieben.
26, 17.
சும்மா போற நாயிர காதை புடிச்சிருக்க எப்படி பண்ணிருக்க?
Da steht geschrieben, wer vorübergeht und sich mengt in fremden Streit, der ist wie einer, der den Hund bei den Ohren zwackt. So einer ist jemand, der sich im Deswegen, wir sind ja Diener Gottes, wir sollten nicht unnötig in irgendwelchen Geschäften uns verwickeln lassen, denn die Bibel sagt, wer so etwas tut, der sich irgendwo einmischt, wo er nichts zu suchen hat, der ist wie jemand, der einen Hund an den Ohren packt. Und somit hat er selber das Problem am Hals. Als viertes Kolosser 4. Denn in Kolosser Kapitel 3, Vers 24 steht, denn ihr wisst, dass ihr von dem Herrn als Lohn das Erbe empfangen werdet. Ihr dient dem Herrn Christus, denn wer Unrecht tut, der wird empfangen, was er Unrecht getan hat, und es gilt kein Ansehen der Person. Was auch geschrieben steht, ist, wenn wir Dienste für den Herrn machen oder tun, dann sollen wir aus ganzem Herzen tun und nicht, weil wir irgendwie Beifall haben möchten von anderen Menschen. Ja. Oder wir wollen nicht den anderen Menschen gefallen, nur damit wir Dienste tun. Es geht darum, dass wir Gott gefallen, dass wir Gott aufrichtig Dienst machen. Egal was wir tun, wir sollten es aus ganzem Herzen tun. Wenn wir aufrichtig aus ganzem Herzen für den Herrn Dienst tun, dann werden wir auch niemals uns irgendwie dagegen auflehnen oder irgendwie rebellisch sein.
Und du würdest sagen, Gelinge, இது முரட்டாட்டம் பயங்கரமான ஒரு பாவம். இதை குறித்து 1 Samuel 15:23 ஆண்டவர் சொன்னாரு, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் அதை படிங்க. 1 Samuel 15:23 எல்லாரும் கண்டு பாருங்க பிளீஸ். முரட்டாட்டம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. 15:23 1 Samuel 15:23 சீக்கிரப்படி.
வெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரஆராதனைக்கும் சரியாயிருக்கு.
முரட்டாட்டம் பண்றது எதுக்கு சரியா இருக்குது? விக்கிரக ஆராதனைக்கு. ஐயா, விக்கிரக ஆராதனை ஆண்டவர் எவ்வளவு வெறுக்கிறார் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு சரியாக இருக்குது முரட்டாட்டம் பண்றது. என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள் இருப்பார். மோசையை கூட எதிர்த்து நின்றவங்க இருக்கிறார். ஏன் அதிகம் ஆண்டவர் இயேசுவோட ஊழியத்தை எதிர்த்து நின்றவங்க இருக்கிறாங்களே, நாம பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே அவ்வப்போது சிலர் எதிர்த்து நிற்கிறது உண்மைதான், ஆனால் நாம் அந்த பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்கிறது, முரட்டாட்டம் பண்றது ஒத்து வார இல்லை, எதிர்க்கும் இணங்கி வாரதில்லை. வேற சொல்றது, ஏக சிந்தை உள்ளவனாக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷ நிறைவாற்றுகள் தான் சொல்றாரு. ஆகவே தேவட ஊழியக்காளாக்கிய நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக சேர்வலாக
இருக்கலாம். 1 Samuel Kapitel 15, Vers 23 steht geschrieben, denn Ungehorsam bzw. eine Rebellion, rebellisch sein, ist Sünde wie Zauberei und Widerstreben, wie Abgötterei und Götzendienst. Also wir sehen, das wird dem auf demselben Level gestuft. Das heißt, Gott verabscheut sowas. Und wir sollten nicht immer rebellisch sein oder widerstreben im Dienste des Herrn.
Deswegen sollten wir
gehorsam sein und uns nach den Worten richten und danach handeln. Steht nicht nur so rum, geht in den Weinberg und arbeitet für den Herrn. Dafür hat er uns berufen.
Sorry, please.